SBS தமிழ். 900 மில்லியன் வாக்காளர்கள், 10 லட்சம் வாக்குச்சாவடிகள் என 7 கட்டங்களாக நடைபெறும் இந்தியாவின் 17வது பொதுத் தேர்தல் நேற்று 11ஆம் தேதி ஆரம்பமானது. எதிர்வரும் மே 19ஆம் தேதி வரை நடைபெறும் இத்தேர்தலையொட்டி நாம் படிக்கும் நிகழ்ச்சி தொடரில் குறித்த தேர்தலில் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பற்றி பார்த்தோம். இன்று காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்கும் தமிழகத்தின் பிரதான கட்சிகளில் ஒன்றான திமுக பற்றி பார்ப்போம். 1980 நடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் இணைந்து போட்டியிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் 2004 நாடாளுமன்ற தேர்தலில்தான் மீண்டும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அதில் மாபெரும் வெற்றி பெற்ற இக்கூட்டணி பின்பு 2009 தொடர்ந்து அதிலும் வெற்றி பெற்றது. ஆனால் இதன் பின்னர் இலங்கை விவகாரம், 2G விவகாரம் போன்றவை காரணமாக காங்கிரஸ் திமுக இடையே ஏற்பட்ட விரிசலை அடுத்து 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக களம் கண்ட காங்கிரஸ் கட்சியும் சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுகவும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியுற்றன. அதற்கு பின்னர் 2016 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் இந்த கட்சிகளை கூட்டணி அமைக்க வைத்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இணைந்துள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் திமுகவுக்கு 20 தொகுதிகளும் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும் எஞ்சிய தொகுதிகள் திமுக கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு April 18ஆம் தேதி அன்று நடைபெறுகின்றது. இந்த நிலையில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சிறு கட்சிகளுடன் தனியாக களம் கண்ட திமுக ஏன் திரும்பவும் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தது என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் திமுக சார்பில் பேசவல்ல திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும், அதுபோல ஒரு சமஷ்டி மாநில அரசுகள், வட்டார அபிலாசிகள், மாநிலங்களுடைய அபிலாசிகள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் மோடி அகற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக காங்கிரஸ் தலைமையில் சேர்ந்துள்ளோம். இன்றைக்குள்ள அதுவே ஈழப் பிரச்சனையில் எங்களுடைய கருத்து தெளிவாக இருக்கின்றோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸுக்கு என்ன கருத்து இருக்கோ காங்கிரஸும் ஓரளவு அதுல இருந்து பழைய நிலையிலிருந்து கொஞ்சம் ஓரளவு அவர்கள் இறங்கி உள்ளார்கள் என்று நான் தற்காலத்தில் புரிந்து கொண்டு எனக்கு புரிதல் ஏற்பட்டுள்ளது. அது வந்து நாங்கள் ஒரு காலம் உள்ளிவாய்க்காலையோ ஈழத்தமிழ் பாதிக்கப்பட்டு நாங்கள் ஒரு காலம் அதை நாங்கள் சரி செய்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் திமுக கிடையாது. அது எங்கள் தலைவர் காலத்திலிருந்து இன்னைக்கு எங்களுடைய தளபதி ஸ்டாலின் வரைக்கும் அது நிலையாக இருக்கின்றோம்.
இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பது தொடர்பில் விளக்கம் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் TN கோபாலன் அவர்கள், எதிரணியின் பலவீனம்தான் திமுகவின் பலம் என்கிறார்.
பலம் என்பது ஆளும் அதிமுகவின் தலைவி மறைந்திருக்கிறார். அவர் மறைந்த பிறகு அக்கட்சியில வந்து மக்களிடம் வந்து ஜெயலலிதா அளவுக்கு பரந்த செல்வாக்குடையவர்கள் என்று யாரையும் நம்மால் இனம் காண முடியவில்லை. மற்றபடி தினகரன் வேற வெளியேறி இருக்கிறார். பாஜகவிற்கு தமிழகத்தில் சொல்லிக் கொள்ளும்படியான ஆதரவு என்றுமே இருந்ததில்லை. சோ இப்படி எதிர்கட்சியினுடைய பலவீனம் திமுகவினுடைய பலம். அதை தவிரவும் திமுகவுக்குன்னு ஒரு எப்பவுமே அதனுடைய கட்சி பார்ட்டி மெஷினரி கட்சி இயந்திரம் வலுவாக இருந்து வந்திருக்கிறது. அது அப்படியே இருக்குது. இதன் காரணமாக திமுக ரொம்ப வலுவான நிலை இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். பலவீனம் என்று சொல்லணும்னால திருப்பி திருப்பி வழக்கம் போல முதல்ல கலைஞர் சொல்லப்பட்டது போல இவர் கட்சியை தன் மகனை வளர்க்கிறார். உதயநிதியை முக்கிய நிர்வாகிகளாக அவருடைய இணைந்து செயல்படுபவர்கள் எல்லாம் பெருந்தும் பண திங்களங்களாக இருக்கின்றன. கலைஞர் அளவுக்கு இவரால சிறப்பா பேச வராது. எல்லாவற்றுக்கும் அப்பால எம்ஜிஆர் வந்து அஇஅதிமுகவை உருவாக்கிய போது திமுக என்பது ஒரு விஷ சக்தி அப்படின்னு தொடர்ந்து பேசுவார். திமுக ஒரு தமிழர்களுக்கு எதிரான, சமூகத்திற்கு எதிரான ஒரு சக்தி என்ற ஒரு சிந்தனையை சாரார் மத்தியில் அவர் தீவிரமாக விஜயித்து விட்டு சென்றிருக்கிறார். அது ஒண்ணு அழிஞ்சு போயிடல, அப்படியே தான் இருக்கு. அதைதான் ஜெயலலிதா பயன்படுத்திக்கிட்டாங்க.
ஏனைய பிரதான கட்சிகளைப் போலவே திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக நீர்வளத்தையும் நிலத்தையும் பாதிக்கும் மீத்தேன், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும், தமிழ்நாட்டிலுள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழிலேயே செயல்பட இணை ஆட்சி மொழியாக தமிழ் இருக்குமாறு சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திட நிர்வகிக்கப்பட்ட விலை முறை மீண்டும் கொண்டுவரப்படும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அகதி முகாமிலுள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும், 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வலியுறுத்தப்படும் போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆனால் நாட்டின் அனைத்து முக்கிய பிரச்சினைகளையும் கொண்டிருக்கும் திமுகவின் தேர்தல் அறிக்கை மத்திய அரசின் அதிகார எல்லைக்கு உட்பட்டவையாக உள்ளன என எழுந்திருக்கும் விமர்சனம் தொடர்பில் பதிலளிக்கிறார் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன்.
பல விமர்சனம் வைக்கலாம். கலைஞர் சொன்னதை சொன்னதுதான் செய்வோம், செய்வதான் இந்தியாவில் இலவச விவசாயிகள் உழவர் சந்தை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய விலை விலைகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்று உழவர் சந்தை அமைத்தோம். இந்தியாவிலே போதுமாக 7000 கோடிக்கு மேலான கடன் நிவாரணத்தை விவசாயிகளுக்கு கொடுத்தோம். வறுமை கோட்டின் கீழ் உள்ளவருக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரீட் வீடுகள், யார் வீடு இல்லைன்னா முதலமைச்சர் காங்கிரீட் வீடுகள் நாங்கள் தான் கொடுத்தோம். அதே போல பல விஷயங்கள், இப்படி பல முன்னேற்றமான திட்டங்களை செய்தோமோ அனைவரையும் பாராட்டினார்கள். விமர்சனம் வைக்கிறவர்கள் கேட்கின்றேன்.
அதே நேரம் தற்போது ரத்து செய்வோம் என அறிவிக்கப்படும் நீட் தேர்வு முதல் மீத்தேன் விவகாரம் வரை அனைத்துமே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட விடயங்கள்தானே என எழும் விமர்சனத்துக்கு பதில் தருகிறார் திமுகவைச் சேர்ந்த சட்டத்தரணி மகேஷ் அவர்கள்.
அதாவது அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் அந்த சமயத்தில் திமுக ஏற்றதாகத்தான் சொன்னாங்க. அது மட்டுமில்லை, ரெண்டாவது நடைமுறைக்கு வருகின்ற போது அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. இங்க மெட்ரிகுலேஷன்ல படிச்சுக்கிட்டு அது சிபிஎஸ்சியில படித்தவங்களுக்கு தான் அது வர முடியும். இங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதுவுமே அதுல பாஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. அதன் காரணமாக தான் உயிரிழப்பு எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கடுமையாக எடுக்கிறாங்க.
இதேபோன்று காங்கிரஸ் கட்சி முதல் திமுக வரை வாக்குறுதி அளித்துள்ள விவகாரம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு. ஆனால் தமிழகத்தில் கனிமொழி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகிய இரு பெண் வேட்பாளர்களுக்கு மட்டுமே திமுக இடமளித்துள்ளது. இதிலுள்ள முரண் நிலையை விளக்குமாறு கேட்டதற்கு திரு கே எஸ் ராதாகிருஷ்ணனின் பதில் இவ்வாறு அமைந்தது.
வெற்றி பெறுவதற்கு அதே மாதிரி மகளிர்கள் பொருத்தமாக இருந்தா நிச்சயமே நாங்கள் கொடுக்கத்தான் செய்வோம், கொடுக்காம இருக்க மாட்டோம். அந்த தொழிலும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, இந்த தேர்தல் வெற்றி பெற்றுமா, இந்த மகளிருக்கு வந்து கொடுக்கணும், நிச்சயம் நல்ல ஒரு தெளிவான மகளிர் யாரா நிச்சயமா கொடுக்கத்தான் செய்வோம். கொடுக்கிறவர் கூட்ட தலைவராது இந்தியாவில் முதல் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் மகளிர் தானே, இவர் தானே முன்மொழிஞ்சாரு சொல்லுகிறவங்களும் 1000 சொல்லலாம், விமர்சனம் வைக்கலாம். விமர்சனம் வைப்பது எளிது, நடைமுறை செயல்பாட்டு தான் பெரிய கடினம். அதிகமான அமைச்சர்களும் அதிகமாக கொடுத்தது நாங்க தான்,
இந்த விவகாரம் தவிர திமுக மீது வைக்கப்படும் மற்றொரு குற்றச்சாட்டு வாரிசு அரசியல். இம்முறை தேர்தலில் போட்டியிடும் பல வேட்பாளர்கள் அரசியல்வாதிகளின் வாரிசுகளாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ள நிலையில் அது பற்றி விளக்குகிறார் சட்டத்தரணி மகேஷ் அவர்கள்.
இந்த விமர்சனம், அதாவது இதுக்கு அருமை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டி ஒரு நல்ல விளக்கத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க அப்பா எல்லாம் மிஷாயில இருக்கும்போது ஜெயில இருக்கக்கூடியவங்களை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாகி ஒரு காலத்தில் தன்னுடைய தந்தையை சிறைச்சாலையில் பார்க்கக்கூடிய பார்க்க போனா எங்க இருக்கு, எந்த சிறையில் இருக்கிறார்கள் ஒரு இடம் அப்படி நின்று வளர்த்தாங்க. நாங்க வரும்போது இதே கட்சியில்தான் வந்துட்டு இருக்கும்போது அந்த உணர்வோடு தான் வர முடியும். அப்படி வருகின்ற போது அவங்க வாரிசுன்னு சொல்றாங்க, அதுல சில வாரிசுகள் இப்படி வளர்த்தாம முடியுங்கிறது இதுதான் உண்மை. எனக்கு எனக்கு என் மகன் இருக்கிறா, என் ஒரே ஒரு பொண்ணு எல்லா எங்களுக்கு கலைஞரை அவருடைய பேரை சொன்னாலே தாங்க முடியாது. அதே மாதிரி எங்க தளபதியுடைய பேரை சொல்லி சொன்னா கூட தாங்க முடியாது. இப்பவும் என் மகளே தளபதினு சொல்லுவான். இதுக்காக நாளைக்கு எனக்கு மகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை குறை சொல்ல முடியாது. மாற்று கட்சியில உள்ளவர்கள் எல்லா கட்சிகள்லயும் இருக்கிறாங்க.
அரசியல் எதிரியான அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை திமுகவினர் பரவலாக சுமத்தி வரும் பின்னணியில் ஊழலை தொடக்கி வைத்ததே திமுகவினர்தான் என்ற மிகப்பெரும் குற்றச்சாட்டும் இருக்கிறதே என்ற கேள்வியை இப்படி எதிர்கொண்டார் சட்டத்தரணி மகேஷ்.
அதாவது நாங்க 2011 தோல்வியை சந்திச்சு முக்கிய ஒரு காரணம் மின்சாரம் கட்டு, அதுக்கு தூதி தூதினாங்க. அந்த தூதிக்கு நிலைமை என்ன? முதல்ல குற்றத்தை சுமத்துகின்ற போது அதுக்கு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டாதான் குற்றவாளி சொல்ல முடியும். இப்படி சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் அது அல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கின்ற காலத்தில் அடிச்சுட்டு அவ்வளோத்தையும் கொண்டு போயிருவோம் நினைக்கிறாங்க. எல்லா துறைகளிலும் இருக்கு. திமுகவுக்கு ஏதாவது நீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம். அதை அதான் ஜனங்களை தூக்கின்னு சொல்லிக்கிட்டு அதே தூக்கியோட நிலைமை இன்னைக்கு என்ன?
இப்படியாக பல விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ள போதும் அதிமுக ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியானது திமுகவுக்கு வெற்றி பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பே இம்முறை அதிகம் காணப்படுவதாகவும், காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தமக்கு படுகிறது என்றும் சொல்கிறார் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் டி என் கோபாலன் அவர்கள்.
பொதுவாக சொல்லப்படுகின்ற திமுக அணியின் வெற்றி நிச்சயம் அது அது ஒரு சரியான ஒரு கணிப்பு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதாவது வெற்றி என்றால் ஏதோ 40-30 கூட அல்ல, 35 இடங்கள் வரை பாண்டிச்சேரியையும் சேர்த்து 35-5 என்ற அளவில் தான், அதாவது 35 இடங்கள் வரை திமுக அணிக்கு கிடைக்கும், 5 இடங்கள் தான் எதிரணிக்கு என்று பொதுவாக நம்பப்படுகிறது. அது சரி என்றே எனக்கு தோன்றுகிறது.
இது ஒரு புறம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலை விடவும் தமிழகத்தில் பெரும் பரபரப்புடன் எதிர்பார்க்கப்படும் விவகாரம் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலாகும். 18 அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் மற்றும் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் மரணம் ஆகியவற்றை அடுத்து தமிழகத்தில் காலியாக உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் பொதுத் தேர்தலோடு சேர்த்து நடைபெறுகிறது. மிக குறைந்த பெரும்பான்மையோடு ஆட்சியை கையில் வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆளும் அதிமுக அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தற்போதுள்ள 115 இடங்கள் போக குறைந்தது 8 இடங்களிலாவது அதிமுக வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்தவரை குறைந்தது 20 இடங்களை கைப்பற்றினால் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களையும் சேர்த்து 118 இடங்களை பிடித்து ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற நிலை காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பற்றி விளக்குகிறார் மூத்த பத்திரிகையாளர் டி என் கோபாலன் அவர்கள்.
என்ன சிக்கல்? இந்த ஓராண்டு காலமாக இந்த எடப்பாடி அரசு தப்பித்திருப்பதற்கு காரணம் மத்திய அரசினுடன் அது வைத்திருக்கும் நல்லுறவுதான். இப்போ மத்திய அரசும் அவர்கள் கை நழுவி போய் ஹைபோதெட்டிக்கல் தான், நடக்கலாம் என்பதுதான், உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை மோடி அரசும் கவிழ்ந்து இங்கேயும் இந்த 22 சீட்ல நிச்சயமாக இவர்கள் தோல்வியடைய போகிறார்கள், அதுல ஒன்றும் ஐயமில்லை. 22 எவ்வளவில் இவர் ஓரிரண்டாவது ஒரு 3-4 இவர்கள் வெல்வார்களா என்பது ஐயம்தான். அப்படி நடந்தாலே ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான். அந்த தோல்விக்கு பிறகும் இந்த எடப்பாடி அரசு தப்பிக்குமா என்பது மத்திய அரசின் கையில் தான். எனவே 22 தொகுதிகளில் வெற்றி தோல்வி ஒருபுறம், அதை விட முக்கியம் அகில இந்திய அளவில் என்ன ஆக போகிறது, யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் புதுடெல்லியில் என்பதுதான்.
இவ்வாறு 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியை கவிழ்ப்பீர்களா என்று கேட்டதற்கு, நாம் கவிழ்க்க மாட்டோம், ஆட்சி தானாக கவிழ்ந்து திமுக வசம் வந்துவிடும் என பதிலளித்தார் திமுகவைச் சேர்ந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடம் நீண்ட கழகம் எந்த காலம் ஆட்சியை அதாவது போது இயற்கையாகவே மக்களால் அமைக்கப்படும். அன்றைக்கு தளபதி முதலமைச்சர் பொறுப்பேற்பாய்.
திமுகவின் முதுகெலும்பாக கருதப்பட்ட மு கருணாநிதி அவர்களின் மறைவுக்கு பின்னர் மிகப்பெரும் தேர்தலை எதிர்கொள்ளும் திமுகவின் ஆதரவுடன் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்குமா? 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று திமுக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுமா என்ற இந்த இரு கேள்விகளுக்கான பதில்களை அறிய மே 23 தேதி வரை காத்திருக்க வேண்டும்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil